அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை, ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே, அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை, ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே, போற்றுவோம் புகழ்வோம் நாள்தோறும் உம்மையே பாடி துதிப்போம் அல்லேலூயா கீதத்தா, அல்லேலூயா பாடி துதிப்போம் நம் இயேசு ஆண்டவரை, ஓசன்னா பாடி துதிப்போம் நம் இயேசு கர்த்தரையே. ஆண்டவரின் படைகளே பாடி புகழுங்கள், இயேசுவின் தூதர்களே புகழ்ந்து பாடுங்கள், ஆண்டவரின் படைகளே பாடி புகழுங்கள், இயேசுவின் தூதர்களே புகழ்ந்து பாடுங்கள், சந்திரனே விண்மீனே பாடி புகழுங்கள், சந்திரனே விண்மீனே பாடி புகழுங்கள், விண்ணுலக வானங்களே புகழ்ந்து பாடுங்கள், விண்ணுலக வானங்களே புகழ்ந்து பாடுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர்
Welcome to Plymouth in England's southwest, Britain's ocean city, which this weekend plays host to the Great Britain Sail Grand Prix.
It's all about being at speed. Australia and Slingsby are up to speed with 2.1 seconds to go, and Jimmy Spittle is high and fast across the start. What a start by Spittle. And look at Canada coming in at full pace.
Mark number one, it is Canada that came on the underneath with high speeds. The Americans, their best start all weekend long. The Canadians out in front, Denmark now sitting in second, and then a host of boats coming through with France mixing up with the Americans in third and fourth.
Americans have missed their jive again, fallen off the foils. Disaster for America. It's going to be Canada in the lead. Denmark from absolutely nowhere, and then Quentin de la Pierre. Has he got room to get around the outside? It's tight. What a turnaround at the bottom of the leg, but another mistake for the US. Crewis is disastrous. This cross will be crucial. New Zealand have the right of way. Clear cross though, Canada hold the lead, and it's going to be tight as they approach gate three.
The near gate, one of the two rounding gates, renamed and branded near in recognition of Sail GP's new partner. As the Canadians take that lead, New Zealand now in second with France in third. Somehow Phil Robertson found the speed, and just like a bullet out of a gun with Chris Draper.
Nice chill from here, guys, really good shape.
Canada set up for one more turn. They're looking for a right turn. Now, New Zealand has the right of way in this situation. New Zealand can turn inside, but it would be a lot of manoeuvres. I don't know that Pete Burling's going to want to do that. Phil Robertson judges it well, squeezes around the outside, but New Zealand are right on their tail. Oh, Todd, New Zealand, that's short. What a move by Peter Burling there. He's making it too complicated. They did not need to do that tack. Penalty, yep. Right of way with France.
This is the umpires. Penalty New Zealand, relative France. Penalty New Zealand, relative France.
Here we go. Big moment coming here. Let's watch this. France has the right of way. Does Phil Robertson think he can get ahead? He must keep clear now. Are they lined up for the next gate? France sets up for a turn. It's going to be really tight at the bottom. Has Robertson judged this correctly? Expect two turns here from the Canadians. France must keep clear. France has to give him room. There goes de la Pierre. Late reactions. This opens the door for Burling. New Zealand will have an opportunity here. Look at the speed. Going nearly three times the speed on board New Zealand. It's going to be a sprint across to the finish.
One boat leg separates them in race number one. And as they come to the line, it will be the Canadians that take the win here in Plymouth as New Zealand comes from third to grab second.
White line means go, and it's good to go. Fast angle here. New Zealand should be fast in from here. Watch the speeds at the top of the mast. Once again, Canada and Phil Robertson poking out down the line, but it's now a sprint to mark one.
not only with a new crew member in Joe Allais, but a new sponsor as Alvarium. Welcome to Sail GP, and it is Pete Burling and the Kiwis off to a great start here in race number two. Canada's there as well, and the Americans once again in good position at mark number one. Can they make it pay off this time?
Look at Australia, top of speed. They found a gust of wind. Speed on the top of the mast, 70 kilometers an hour from seventh up to third, potentially even second for Australia. Slingsby, wow, look at the boat speed on the Australian.
Ooh, once again, the Americans get very high out of the water, as do the Swiss. And look at the Swiss heeling that over, almost putting it on its side.
Busy at the bottom of the course, and when you rush these maneuvers, Todd, we can see a lot of the boats, Spain and Switzerland, both fell off the foils. If you fall off the foils, you're slow, not off the foils. New Zealand, look at the speed, 52 kilometers an hour heading upwind. It's going to be looking good for them. Todd, look at the left-hand side of the screen there. Ninth place GBR. That's not what the fans on Plymouth Hoe are going to want to see. Ainsley needs to find something, and he needs to find something quick. We're halfway through race two here. There's not a lot of opportunity left. Here we go, the Americans up to speed. They're back in the race, and it just shows how changeable it was. Last race, Lisa was telling us everyone wanted to turn right, sail away from Drake's Island. This race, they're all... Oh, look at it! Too high, lost control of the boat. What a moment. Jimmy Spittle swings round inside. This is going to be disastrous. Boat's full of water. They need to drain the water to build the speed to be able to foil again. This is going to be hugely costly for the Canadians. Top of screen, no mistakes from Australia and New Zealand, and they're in a match race to fill the finish.
And now it's a glory run as Australia will make a sprint down to the finish line.
Wow, and there you go. We can see flight wing trimmer there, Kyle Langford. It's his birthday. Could be a birthday bullet for Langford here in front of the crowds. He'll love that. The crowds will love that, I'm sure. Maybe we can sing him happy birthday as he comes into the finish there for race two. And Australia, great victory. 2 second places for New Zealand, though. We've criticised them for lacking consistency. They've brought in Joe Allais on the back, two-time Olympic medalist. Seems to be a bit of consistency out there, Todd.
So the Aussies claim race number two with the Kiwis in second. France with a well-earned third place, their second of the day.
Well, here goes Burling. Watch for the line to turn white. It's going to be fast and furious towards Mark One. How's your timing, Peter Burling? Clear start.
Whoa. Money.
That was the money. And it's a sprint now. It's going to be New Zealand and Canada first and second again.
But it's New Zealand, Canada going one and two. The Americans positioned perfectly. Switzerland on the outside. They've got some good wind there. But Australia and Denmark and Great Britain out the back.
Absolute masterclass from the Kiwis at the moment. They are down the road on board that New Zealand boat. Boat flying so nice and high out the water. You see it's lent towards the sailors. That helps get more efficient angle into the boat. It makes the boat and the foils perform more powerfully, more efficiently, and that's going to give them more boat speed.
And here comes Denmark in second.
Denmark are allowed to turn inside, but Canada will be faster when they exit the mark. Sehested has done a masterful job up this leg, and what a good manoeuvre by the Danish crew. Really hard manoeuvre. They executed that turn so well. Third place for Canada. Australia, he just does not go away on board that Australian boat. Right in the fight, and it's a sprint now. Final downwind leg, just 2 or 3 minutes of this race left. Any mistake now will be disastrous.
Yeah, look how smooth that is. Just falling perfect level as they come through. It is New Zealand that will take the win in race number three, and they will take hold of the overall leaderboard here at the Great Britain Sail Grand Prix Plymouth. Denmark finished eighth in the first race. They came back and finished fifth in the second race, and now a second place in race number three, so that will certainly help their cause in trying to make the final on Sunday.
USA, they've got the boats up to speed. The French foiling in fast. Watch for the lines turn white. It's a clear start. The French at nearly 52 kilometers an hour. They're going to be fast as we head towards Mark One. Delapierre with the pressure on. Looks like he's going to lead the feet away.
Simple math as the French hit the line at full speed as they will make the move to mark number one first. The Americans and Great Britain with a great start this time.
Great job by the French here now. They look like they're lined up for a right turn at the bottom of the course. Ainsley on board the British boat. He's overtaken the Americans down here, but that's a lovely rounding by the French. If you're in the lead in these conditions, you get to make your own choices. All the boats look keen on a right turn. And again, potentially two places lost by the US at the moment. They've sailed a little too wide, a little bit too much extra distance. And Nicolai Sehested, he's in the battle for the top three as well. And the Denmark Rockwool team round in third. Good first leg by them. Oh, it's a bad, bad turn on the American boat, though. In the wind at the moment, it's Denmark. They've got more wind. They're sailing a lot faster.
Denmark decides to make a maneuver, and off to their left-hand side now, Great Britain and Ben Ainsley getting into the picture. So now we've got four boats as they approach the next gate.
It's like snakes and ladders out there at the moment, Todd. If you can get yourself in a gust of wind and get going faster, the chance to jump up the leaderboard is huge. 200 meters to go. Those arrows showing us the direction of travel for the fleet. And America from first back to fourth in the blink of an eye.
As it stands right now, as France is going to have to dip behind the USA, they have the right of way. As it stands right now, it is New Zealand, Australia, and France holding down those top three positions. And we'll see how it plays out in the next race.
Oh, this is so tight here. Sehested must give him room. Oh, that was a tight maneuver by Ainsley, but what a maneuver. He's on the inside. I'm surprised if there won't be a protest. Sehested pushed that so close. But Ainsley, well, he needed to deliver in race four today. Be nothing better than a first place finish to help him in his fight for the final. The wind is changing direction all the time. The British, they've sailed a long distance, top of screen. Slingsby's almost sailing straight down the course at the moment, straight towards the gate. Has Ainsley made this call right? On paper, the Australians are neck and neck with the British. It's going to depend on how many more turns there are to do. I think off the screen, Peter Burling has managed to pull a bit of a rabbit out of a hat and gotten himself back into the race. It's tight. One more turn for the Australians. Here they go. They have the right of way, but have they closed the gap to Ainsley and the British? Doesn't look like it to me.
And Great Britain will bring it home and pick up the victory in race number four, a much needed showing for Ben Ainsley and company. So Great Britain comes across the line, and it is official. Great Britain will win race number four, much to the delight of the fans up on the hoe.
Great job by the Danish, great job by the British. And Australia, again, he does seem so good at working his way back through the fleet, showing third at the moment. Still some sailing to do yet for the Australian boat to get across that line, though.
Well, everyone doing some quick work on the abacus right now to find out exactly where these points will put them. Great work by the Australians and Tom Slingsby, the two-time defending champions, as they will finish in third place. And the French and Quentin Delapierre will come into fourth. The Duchess of Cambridge, patron of the 1851 Trust, on site here, taking in the action of Sail GP. As the Commonwealth race against New Zealand took center stage here at the Plymouth Sound.
Great Britain towards the bottom end of the line, but they should have a faster angle. Let's watch for the light to turn white, and the start's clear. It's a clear start in the Commonwealth race. Here we go. Great start by Great Britain. They turn the boat 56 kilometers an hour, and it's now a drag race from here towards mark number one, the turning mark. On the helm, the Duchess of Cambridge, wing trimmer Ian Jensen. Communication already good. So Ben Ainsley trying to feed the information on this gusty breeze out here on Plymouth Sound. Mark one straight in front of us.
And against the Duchess of Cambridge, we have Lewis Pugh, UN patron of the oceans.
So they're coming in hot here at the first mark, and this will be tricky.
For the maneuver, spins the boat. Look at the G-forces there on the crew. Can they stay on the foils? Watching the boat here on the foil. Now the time to cross the boat. Technical footwork required. Lovely tack from the British team, and now looks like a few meters in the lead. They're well set up now. Speed building slowly on both boats. New Zealand have fallen off the foils. It's going to be hard for them from here. Duchess of Cambridge back on the wheel, and it's a sprint.
Duchess of Cambridge taking direction from Sir Ben Ainsley as they stretch their lead now over 100 meters over the Kiwis here in the Commonwealth race.
Ben Ainsley there, we're in good shape. That's what everyone wants to hear. Tactician in this moment, Ben Ainsley. Lovely tactician to have next to you. Four-time Olympic gold medalist.
Perfect conditions, perfect racing, and the Commonwealth race will go the way of Great Britain. Checkmate as the Brits take the win over the Kiwis. so as the Duchess of Cambridge and the rest of the team received their trophy given by Sir Russell Coutts, the CEO of SailGP, and the Commonwealth race goes the way of Great Britain.
5 seconds for the line to go white. New Zealand and Australia look to have timed things well. Who can get foiling first? That will be crucial. New Zealand, they're going to be second across the line. Really tight here, but look, already a manoeuvre for Canada. The wind has rotated so far. The course is not as planned. Opportunity aplenty for everyone, but it's about finding the wind to get on the foils, and I think New Zealand are building speed. Rich get richer, you get on the foils, you start to accelerate, you build more of your own wind, and New Zealand there, they have converted that great start into a lead despite the tricky conditions. But wow, it's already a different course. They've sailed a lot of extra distance than they'd like to so far. It's going to be about trying to spot the wind, trying to minimise the distance you sail from here. Here we go. Australia, what a move by Slingsby. Swings the boat around on the inside. Didn't think there was room for that, but he's found it. And in the background, Canada as well. They're back in the race. But only boat foiling at the front of the fleet now is Australia. New Zealand again down under 16 kilometres an hour. Ben Ainslie struggling for speed, but Australia, look at him go.
And we're getting information from race management that the race has been shortened. It will terminate at gate number 4.
Ainslie in fourth, up on the foils. That could be enough at this point. He needs to catch Rockwell, Denmark. He needs to be within two places of them to make the final. Ainslie's on a charge. Has he left it too late, or can he find a way back into this race?
The battle will be, I think, Emily, correct me if I'm wrong, between Denmark and Great Britain at this point, because there's a lot of points still out there. And look at this, as it's confirmed, Australia, Great Britain, and Denmark, the position they're in right now, they would fall out.
New Zealand take the win. Denmark lined up well here. Can they make it with no more manoeuvres? Ainslie here, one more turn to do. Australia has the right of way. Ainslie turns the boat one last time. He needs to cross clear ahead of the Australians to hope to make the final. It's tight. It's really, really tight.
And Great Britain just gets past.
This is the umpire's penalty, GBR.
Oh, he's got to drop behind. At the finish line, disaster for Great Britain. Oh my word, it went to the umpires, and the umpires have decided it there. Chief umpire Craig Mitchell, the penalty to Ainslie. Oh wow. That should mean that Great Britain missed the final, tied on points with the Danish, I believe. Look at the distraught faces on the British boat. Burling looks early to me. He's trying to dive through on the inside. Just 10 seconds to go. It'll all be about who can be on the foil first. 5 seconds. 4, watch for the line to turn. White, Burling still foiling. All three boats are foiling. It could be Sehested from here who can drive down over the top of the other boats. It's going to be a sprint, but Burling wins the start.
Who will get to Mark 1 first and take control of this final race?
I think it's going to be the New Zealand crew that can lead here, but they're going to be absolutely neck and neck with the Danish boat on the outside. First time we've seen the Australians not leading at Mark 1 in a final. Board goes down, instant turn for the Australians. Slingsby thinks he's seen something. He's looking to take another opportunity and move up the fleet. And Burling, well, he responds.
Nicolai Sehested and Denmark decide to stay on this course. The Kiwis and the Aussies peel away.
Well, it's been a great move by the Danish. They are sailing nearly straight down the ladder line. Wind has shifted in their favour. They've sailed less distance, and they've done it quickly. They're going slower, but they're being more clever, and they look like they should lead at gate number 2. They're going to be turning. Good wind coming off the Plymouth shoreline there. Look at that dark patch of water on the top of our screen. There's all to play for here, but a good move by the Danish so far. New Zealand leading at the top here as they have the right of way. Denmark's got to keep clear. Burling hunts him. Expect to protest.
Sehested makes the turn right in front of the Kiwis, and look at this, close quarter racing at gate 3.
Oh, I think Burling was easy on it. Oh, he's forced him off the foils. He was 20 kilometres an hour faster, and what a move by Burling.
And Pete Burling and company, they dance with the devil on the last leg, but welcome to the show, New Zealand SailGP. The Kiwis take the win in Plymouth.
Just really pleased with the way we've been sailing and improving, and the guys out of the boat that nicely. It makes the job nice and easy at the back to get your head out of the boat and try and pick some shifts that we're already having.
It is New Zealand that gets the 10 points and the win as they take home the title here in Plymouth. Australia finishes in second for the first time in season three. Three events down, and it is still Australia with a sizable lead. Great Britain sits in second place. New Zealand now catapulting up to third. Canada, Denmark, France, USA, Spain, and Switzerland.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நர்மையான நாளில் ஆண்டவரை தொடர்ந்து இன்னும் அதிகம் நாம் பற்றி கொள்ள ஆண்டவருடைய கிருபையான இந்த பிரசன்னத்திற்கு முன்பாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவர் இந்த சிறப்பான இக்கட்டான ஒரு சூழலில் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நலன்களால் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கும்படியான நலன்கள் உலக பிரகாரமாக கிடைக்காது போனாலும் இந்த தீமையினுடைய ஆதிக்கம் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய உறவுகளை தொடாமல் இருக்கிறதே, அது கடவுளுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்மளுடைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் எது நடந்தாலும் அதை நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற போது, இது ஆண்டவரால் தான் நிகழ்ந்தது என்று நீங்கள் அவருக்கு சாட்சியம் பகிர்கிற போது அவர் இன்னும் மகிழ்ந்து கடவுள் என்ன செய்வார், இந்த ஒரு கடுமையான சூழலிலும் என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்னையே குறித்து சிந்திக்கிறது, இதோ இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் இன்னும் அதிகம் நம்ம மீது அக்கறை கொண்டு உங்களுக்காக அவர் இறங்கி வந்து நிறைய அதிசயமான காரியத்தை செய்வார். இதோ இந்த அருமையான வேளையில் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த சூழலில் உலகத்துக்குள்ளே போய் உம்மை விட்டு விலகி நிற்கிற நேரத்தில் நாங்கள் குடும்பமாய் உம்முடைய அன்பில் இணைந்திருக்க தேவரீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நாம் இன்னும் முழுமையாய் உணர முடியாதபடி நம்மை உலகத்திற்குள்ளே தக்க வைத்து கொண்டிருக்கிற இந்த பாவ இயல்புகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுக்கும்படியாக, மன்னிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவமாக எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்காருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு நீர் வரமருள்வீராக. உம்மோடு துயாவியாடி ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 8-15 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Adeline, c'est ici que la magie s'opère.
Exactement. Donc là, c'est vraiment la zone de reconditionnement du véhicule. Mm-hmm. Chez Spoticar, pour tous nos véhicules d'occasion, on applique des standards. 100 points de contrôle, de la carrosserie, de la mécanique, le même niveau d'exigence.
உன்னை நினைத்தாலுமே மறந்தாலுமே என்னை என்றும் என்னாலும் காக்கின்றாயே தெய்வமே. உன்னை நினைத்தாலுமே மறந்தாலுமே என்னை என்றும் என்னாலும் காக்கின்றாயே தெய்வமே. உன்னை வெறுத்தாலுமே மறுத்தாலுமே தினம் என்னை தொடர்கின்றாயே தெய்வமே. உன்னை வெறுத்தாலுமே மறுத்தாலுமே தினம் என்னை தொடர்கின்றாயே தெய்வமே. உன்னை நினைத்தாலுமே மறந்தாலுமே என்னை என்றும் என்னாலும் காக்கின்றாயே தெய்வமே. முதிர்வான நிலையில் குளிர்வான மகனை அபிரகாம் மனம் நெகிழத் தந்தி உம்மருளால் செங்கடலை இரண்டாக பிரித்தீர். திகையாதே மருளாதே நானே உன் தேவன் என்றே. நிலையாக உனில் வாழ என்னை மாற்றுமையா, நிலையாக உனில் வாழ என்னை மாற்றுமையா. உன் சாட்சியாய் நான் வாழவே உம்மாசிர் என்னாலும் தாருமையா. உன் சாட்சியாய் நான் வாழவே சிறென்னாளும் தாருமையா. உன்னை நினைத்தாலுமே மறந்தாலுமே என்னை என்றும் என்னாளும் காக்கின்றாயே தெய்வமே. ஆ
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22-29 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் அவருடைய முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் நம்முடைய ஒரு வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். பாருங்க, நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர், கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர், கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து நம்ம தூண்டுதல் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் பூசையில் கொடுக்குறீங்க, நல்ல பிரசங்கம் வைக்கிறீங்க, நான் ஒரு சில பேருக்கு இதை அனுப்பிச்சி விட்டேன், ஆனால் ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கொரோனா அப்படி எப்படி ஜெபம் பண்ணால் போயிடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க, அதனால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் வார்த்தையை அப்படின்னாங்க. நம்ம வார்த்தையில் கடவுளுடைய வார்த்தையை நம்ம முன் வைக்கிறோம். அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள கடினப்படுவாங்க. கடினமான ஒரு உள்ளத்தோடைய மற்றவர்கள் அல்ல, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களே, வாலிப பிள்ளைகள் கூட இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ள அவங்க கடுமையாக கஷ்டப்படுவாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம கொடுக்குற ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவான காரியமாக மகிழ்ச்சியாக கொடுக்குதா அப்படிங்கிறத நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜில் தெரியப்படுத்துகிறீங்க. இருந்தாலும் நாங்கள் பாடுற பாட்டு, நாங்கள் சொல்கிற ஜெபங்கள், உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கடவுளுக்கு மகிமை, புரியலனாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த சாமிக்கு நல்ல புத்தியை கொடு சாமி, நீங்கள் வேண்டிக்க வேண்டியது. நம்ம நிறைய நேரம் ஃபாதர்ஸுங்க அப்படி தான் யோசிப்போம், நம்ம ஃபாதர் அங்கே அவர் மாதிரி இல்லை, அவர் மாதிரி இவர் பேசலை அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவங்கவுங்ககிட்ட இருக்கிறத தான் கொடுப்பாங்க, அவங்கவுங்களுக்கு திறமைகள் இருக்குது, வயதாகி போயிருந்தால் இவ்வளோ இதாக பேச முடியாது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஒரு கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அம்மா வந்து போய் சாமியார்கிட்ட வந்து பணம் கொடுக்க போச்சா பூசைக்கு. அது கொஞ்சம் முந்திய காலம், இப்போ நடக்கலாது. அப்போ வந்து சாதா பூசை பாட்டு பூசை ரெண்டு டைப்பில் பூசை வைப்பாங்க. பாட்டு பூசைன்னா 50 ரூபா, சாதா பூசைன்னா 35 ரூபா அப்போ இருந்துச்சு. அப்போ பாட்டு பூசைன்னா சாமியார் பாடி வைப்பார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படிலாம் பாடியெல்லாம் வைப்பாங்க, இல்லாட்டினா ஆண்டவர் உங்களோட இருப்பாராக அப்படின்னு வச்சுருவாங்க. 35 ரூபா கொடுத்தா ஆர்டினரி தோசை, 50 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் தோசை, அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா கூடப்போ ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுத்துருச்சு, 50 ரூபாய்க்கு 5 ரூபா கம்மியாக இருக்குது. அவர் சொன்னிச்சு, அந்த அம்மா என் வீட்டுக்காருக்கு வருஷ பூசை சாமி, இத்தனை வருஷமாக பாட்டு பூசை வச்சுக்கிட்டேன், இந்த இப்போ நீங்கள் தயவு செய்து பாட்டு பூசையை வைங்க. பாட்டு பூசைன்னா 50 ரூபா, 5 ரூபா இல்லை சாமி 45 ரூபா தான் இருக்குது, நான் அப்போனா உனக்கு ஆர்டினரி பூசை தான் வைப்பேன் சாதா பூசை. இல்லை சாமி என் புருஷனுக்கு ஒரு பாட்டு பூசை வை சாமி, அதெல்லாம் முடியாது, 50 ரூபா கொடுத்தா தான் பாட்டு பூசை. சாமியார் கராராக நின்ட்டார். அப்புறம் அந்த அம்மா போய் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 5 ரூபாயை கொண்டு வந்து தொலைஞ்சிப்போ அப்படின்னு 50 ரூபாயாக கொடுத்துருச்சு. அடுத்த நாள் முன்னாடி நிற்கிது பாட்டி, சாமியாருக்கு அன்னைக்குன்னு பார்த்து தொண்டை அடைச்சிருச்சு, சளி பிடிச்சிருச்சு, பாட்டு பாட முடியல, முக்குறாரு. பாட்டி முன்னாடினு சொல்லிச்சான், 5 ரூபாய்க்கு இவ்வளோ கணக்கு பார்த்தில்ல சாமி, முக்கியா நல்லா முக்கு அப்படின்னுச்சான். இப்போ அந்த இதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கடவுளுக்கு மகிமை கொடுக்கக்கூடிய அளவில் திருச்சபையில் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் உணர்ந்தீங்கன்னா நல்லா பாட்டு பூசை வைங்க, முடியலையா நீங்கள் சாதா பூசை, எல்லாம் ஒரே பூசை தான் அப்படின்னு சொல்லி ஒரு முறைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த பூசையினுடைய நிலை பாடி வைக்கிறதுனாலையோ அல்லது இந்த சாமியார் வைக்கிறதுனால அந்த சாமியார் அப்படியெல்லாம் இல்லை, ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்ததாக அமைந்திருக்கிற ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற சாமியாரை வச்சு வரதில்லை. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு லைக்கிங் வந்து சாமியாரை வச்சு வரும், இந்த சாமியை வச்சா நல்லா பூசை வைப்பார், தட் இஸ் உலகத்தரமான அந்த புரிதலில் வர்றது. ஆனால் ஆவிக்குரிய அபிஷேகம் நீங்கள் எப்படி பூசையில் பங்கெடுக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக ஃபாதர் எப்படி தான் போர் அடிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக அந்த போர் அடிக்கிறாரு. சில நேரத்தில் ஃபாதர்ஸு பீடத்துலேருந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் திட்டும் போது என்ன செய்யக்கூடாது, சாமியாரை நீங்கள் பதிலுக்கு திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே அவருக்கு என்ன டென்ஷனோ, சத்தம் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சாபமே விடுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இவன் கையில் கட்டம் அழைக்க, இவன் மூஞ்சில ஆண்டவர் வந்து சாபத்தை வைக்க அப்படின்னு நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம திருப்பி சாபத்தை போடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அவர் திட்டத்திட்ட என்ன செய்யணும், தோத்திர ஆண்டவரே நன்றி இயேசுவே பிரைசலாட் ஆண்டவரே நன்றி அப்பா அப்படின்னு நீங்கள் அவர் கொடுக்குற கோபமான வார்த்தைகளுக்கு நீங்கள் எதிர்ப்பதமான வார்த்தைகளை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆசீர்வாதம் தான். நீங்கள் ஃபாதருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் குழம்பி போயிட்டீங்கன்னா நீங்கள் பிசாசு அதை தான் செய்ய நினைப்பான். ஆகவே தான் என் அன்பு நண்பர்களே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இன்றைய இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு ஆழமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம உழைப்பதனுடைய ஒரு அடையாளம் தான். இப்படி எதிர்ப்பதமாக ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்கிறது, ஆண்டவரை தக்க வைத்துக்கொள்ள நம்ம அமைதியாக போகிறது, ஆண்டவரை நம்முடைய உரிமையாளராக ஏற்றுக்கொள்வ தலைவராக ஏற்றுக்கொள்வதற்காக மற்றவர்களுடைய வார்த்தைகளை நம்ம வந்து அனுசரித்து நடப்பது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா கோழை உள்ளத்தினை அல்ல, கோழை உள்ளம் கொண்டதுனால நம்ம அப்படி செய்யலை, கடவுளுடைய பெயரால் நம்ம உழைக்கிறோம். அழிந்து போகும் உணவுக்காக நீ உழைக்க வேண்டாம். மக்கள் ஓடி வராங்க, சாப்பாட்டுக்காக தான் ஓடி வராங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் இயேசு. பாருங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், எப்போதுமே இயேசு அங்கே ஒன்று பேசுவாங்க ஆனால் அவர் வேற ஒரு பதில் சொல்லுவார். யோவான செய்தியில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நிக்கோதேமு வந்து இயேசுவை புகழ்ந்துக்கிட்டே இருப்பார், இயேசு சொல்லுவார் அதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ மறுபடி பிறக்கலைன்னா இறையாச்சிக்குள்ளே போக மாட்டேன்னு வேற ஒரு டாப்பிக்கை பேசுவார். அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க ஓடி வந்து சொல்கிறாங்க, ரபி எப்போது இங்கே வந்தீங்க, நாங்கள் உங்களை தேடி அப்படி இப்படி வந்தோம். அப்போ இயேசு அது தொடர்பாக பேசலை பாருங்கள், உடனே அடுத்த வார்த்தை எப்படி வருது பாருங்கள், இயேசு மறுமொழியாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் அருமடையாளங்களை கண்டலால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீங்க. உடல் சார்ந்த ஒரு தாக்கத்தோடு நீ என்னை தேடிட்டு வர, நான் அதில் இல்லை, நான் அதை தாண்டி தான் வேலை செய்கிறேன். நான் உனக்கு செய்கிற ஒன்று ஒன்றுமே உயர்வான ஒரு அபிஷேகத்துக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் செய்கிற வழிகள் அப்படிங்கிறத இயேசு தெளிவாக சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி உலக காரியத்துக்குள்ளே நம்ம மூழ்கி போய்விடாதபடி நம்ம ஆண்டவருடைய கிருபைகளுக்குள்ளே நின்று ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் காண ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னாக்க, உன்னுடைய செயல்கள் ஏற்றவையாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி கேட்குறாங்க, நாங்கள் வந்து என்ன செய்யணும், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்போ கடவுளுக்கு ஏற்றவையாக நம்முடைய செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயல் சார்ந்த அந்த ஒரு விருப்பம் நமக்கு முதல்ல உள்ளுக்கு வரணும். அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளுக்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய செயல் அமைந்திருக்கணும், என் வாயின் வார்த்தை அமைந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். இதில் தான் இருக்கிறது அந்த அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காத ஒரு மனநிலை. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்கிறதுன்னா என்ன, எதை வேணாலும் பேசி நம்ம காசை சம்பாதிக்கிறது, உலக காரியத்தை சம்பாதிக்கிறது, எதை வேணாலும் பேசலாம். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இதை தான் பேசுவோம். இதை பேசுனா காசு வரும், இல்லை வேண்டாம், இது ஆண்டவருடைய காரியம் இது தான், அப்போ இதை தான் நான் பேசுவேன், இதை தான் நான் செய்வேன். இப்படி செய்தால் உனக்கு 100 ரூபா தான் வரும், ஆனால் நீ அப்படி செய்தின்னா உனக்கு 1000 ரூபா கிடைக்கும். இல்லை, நான் அப்படி செய்தால் அது கடவுளுக்கு ஏற்ற காரியம் இல்லை. உங்களுக்கு புரியும்படியாக ஒரு உதாரணத்தை சொல்லு. எல்லாம் நிறையா இருக்குது, ஒரு உதாரணம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு கல்யாணம் ஆன உடனேயும் உடனே நம்ம எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான காரியம் குழந்தை பாக்கியம். உடனே என்ன செய்கிறாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. உடனே நிறைய பேர் எல்லாருக்குமே, மோஸ்ட்லி எல்லாருக்குமே இயற்கையாக கிடைச்சிருது. ஆனால் ஒரு சில பேருக்கு குழந்தை கிடைக்காது. உடனே என்ன செய்வாங்க, அவங்க டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர்ஸ் உலகத்தரமான, அவங்க கிறிஸ்தவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க உலகத்தரமான வழிகளை சொல்லி கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாடகை தாய் முறை, டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரி இன்வித்ரோ ஃபெர்டில் IVF சொல்லுவோம், இன்வித்ரோ ஃபெர்டிலைசேஷன், இப்படி இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு வழியை சொல்லி கொடுப்பாங்க. கணவனிடமிருந்து அந்த உயிரணையும் அணுவையும், பெண்ணிடமிருந்து மனைவியிடமிருந்து உயிரணுவையும் எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சு ஃபெர்டிலைஸ் பண்ணி அவங்க உள்ளே வைப்பாங்க. சொல்கிறாங்க, அவங்க உங்கள்கிட்டேருந்து எடுத்தது தான் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது அவங்க அது தான் வைப்பாங்களா அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அதனால் திருச்சபை என்ன செய்யுது, இந்த வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. கடவுள் கொடுத்துருக்கிற அபிஷேகமான அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே நடக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அது தெரியல, அதனால தான் திருச்சபை ஒத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் திருச்சபை ஒத்துக்காதனால திருச்சபை நிறைய பேருக்கு பிடிக்கல. நீ பிடிக்கலனாலும் போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் கடவுளுடைய திட்டத்தை விட்டு திருச்சபை மாறி போகிறதில்ல. ஏன்னா திருச்சபை அழிந்து போகும் உணவுக்காக உன்னை உழைக்கிறதுக்கு உன்னை வழிநடத்திட்டு போகலை, அழியாத உணவுக்காக தான் நம்மளை வழிநடத்திட்டு போகுது. அப்போது அந்த விஷயத்தை நான் அப்படி பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, அந்த அழிந்து போகும் உணவுக்காக எப்படியாவது அந்த குழந்தையை பெறுவது. எண்டு டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறது ஒரு ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்படியாவது நான் போய் அடைவேன். வீட்டில் பிள்ளைகளை பட்டினி போடக்கூடாது, காசு வேணும், அதை எப்படியாவது போய் நான் சம்பாதிப்பேன். இல்லை, கடவுளுக்கு நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் சம்பாதிக்கணும். வழிபாடும் வாழ்வும் வேறு வேறையாக இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வயிற்றுக்காக உழைக்காத, ஆண்டவருடைய கிருபைகளுக்காகவே மட்டுமே நீ உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எந்த போதகர், எந்த ஒரு மதம் அந்த வயிற்றுக்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்குதோ அந்த மதம் கடவுளிடமிருந்து வந்தது அல்ல. இயேசு சுவாமிக்கு அப்படிப்பட்ட ஒரு தேடல் இருந்திருந்ததுன்னா அவர் எப்போவோ என்ன செய்திருப்பார், இதை சிலுவையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி போயிருந்திருப்பார். அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இன்றைக்கி உதாரணம் முதல் வாசகத்தில் ஸ்தேவானை பற்றிய ஒரு முன் குறிப்பை ஒன்று இன்றைக்கி முதல் வாசமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்தேவான் யார், இந்த ஸ்தேவான் ஒரு வாலிப பிள்ளை, கட்டுமஸ்தான், நல்ல உடல்வாகோடு இருந்த ஒரு வாலிப மகன். அந்த மகன் என்ன நினச்சிருக்கலாம், ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ஒரு வீடை கட்டிக்கிட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நான் உட்காந்திப்பேன்ப்பா, ஆண்டவருடைய இறக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் உட்காரலை. அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வந்த பொழுது அவர் நாவை திறந்து சொன்னார், நீங்கள் தான் கொன்னீங்க அப்படின்னு சொன்னார். இது இனி இயேசுவை நம்பணும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்றார். அதனால கல்லால் எரியப்பட்டார், கொல்லப்பட்டார், எல்லாம் கல்லால் எரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் அப்படி தான் சொன்னார், மாற்றிலாம் சொல்லலை. அப்போ பாருங்கள், அழிந்து போகிற உணவுக்காக அவர் உழைக்கலை, இந்த உடலை காவந்து பண்ணுகிறதுக்காக அழிந்து போகிற அந்த வார்த்தைகளை சொல்லி தப்பிச்சுக்கொள்ள விரும்பலை. அவர் ஆண்டவருடைய கிருபைகளுக்குள்ளே நின்று தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள விரும்புகிறாரு. பாருங்கள், இன்றைக்கி யோவான் நற்செய்தியில் 10:18 இறைவசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாக அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு, என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். அப்போது இயேசுவிடத்தில் எந்த பவர் இல்லாமல் இருந்துச்சு, என் உயிரை எவனும் எடுக்கலை, நானாக கொடுக்குறேன் அப்படின்னார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு தன் உயிரை கையளித்தார், ஒப்புவித்தார். அதை கிரேக்க மொழியில் பாராதிதோமின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஹி ஆஃபர்ட் ஹிம் செல்ஃப். யாருமே வந்து இயேசுவை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் வலுக்கட்டாயமாக அறைய வைத்திருக்க முடியாது. தேடி வராங்க. யாரை தேடி வந்தீர்கள்? இயேசுவை தேடி வந்தோம். நாசரேத்துர் இயேசுவை கீழே போய் தொப்பு தொப்புன்னு உழுவுறான், பைபிள் சொல்லுது. அப்போ ஏன்னா, உன் பவரை வச்சுக்கிட்டு என்னை பிடிக்க முடியாது. மை அத்தாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அதே தான் ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்னாடி சொல்கிறார். யோவான செய்தியில் 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிலாத்துவுக்கு முன்னாடி அவர் கட்டப்பட்ட நிலையில் நிற்கிற போது அந்த பிலாத்து பல கேள்விகளை கேட்பார். அதில் வரக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, 10:11 இறைவசனங்கள் சொல்லுது. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறியவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா? பாருங்க, உன் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுதலை செய்ய முடியும், உன்னை சிலுவையில் அறைய முடியும். செஞ்சிருக்கணும்ல அவன். அவன் அதிகாரத்தை எங்கே கொண்டு வச்சுட்டான்? மக்களுக்கு பயந்து அவன் அழிந்து போகிற ஒரு உலகத்தினுடைய காரியத்துக்காக அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இவர் நல்லவர்னு தெரிஞ்சும் கையளிச்சிட்டான். அப்போ இவன் அதிகாரத்தை எங்கே கொண்டு வச்சுட்டான்? உண்மையின் பக்கம் வைக்கல, தன்னுடைய வாழ்க்கையின் பக்கம் வச்சுக்கிட்டான். தன்னுடைய அழிந்து போகக்கூடிய அந்த உடலின் பக்கம் வச்சு அந்த மக்கள் பக்கமாக சாஞ்சி என்ன செஞ்சிட்டான்? அந்த உன்னதரை விட்டு விலகி நின்றுட்டான். அதனால தான் அந்த மனுஷனை எப்போ பார்த்தாலும் அவன் இவன்னு பைபிளில் நம்ம சொல்கிறோம். அவன் பெரிய அரசன் தான், ஆனாலும் மதிப்பு இல்லை. ஏன் தெரியுங்களா? இதுதான். அதனால பாருங்க, 11வது இறைவசனம் சொல்லுது பாருங்க. இயேசு மறுமொழியா என்ன சொல்றார்? மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது, ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தான். உங்களுக்கு மேலிடத்திலிருந்து எனக்கு அதிகாரம், உனக்கு அதிகாரம் வரணும், அப்பத்தான் நீ செய்வ. அப்போ கடவுள் பாருங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அவர் அழிந்து போகக்கூடிய ஒரு உணவுக்காக உழைக்கவோ அதை கொடுக்கறதுக்காகவோ வரலைங்க. நமக்கு நன்மை செய்கிறாரு, உடல் சார்ந்த உலகம் சார்ந்த நன்மைகளை கடவுள் கொடுக்குறாரு. எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, அதை கொண்டு நீ ஆத்மாவை அறுவடை செய்து கொள்ள வேண்டும், ஆத்ம ஆதாயத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு கடவுள் கொடுக்குற 1008 ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோர் மெசேஜ். இதுதான், உன் ஆத்மாவை நீ காவந்து பண்ணிக்கோ. உன் ஆத்மாவை மீட்கிறதுக்காக தான் நான் என்னையே இழந்து போகிறேன். நீ உன்னையே இழக்காமல் நீ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு உன் ஆத்மாவை காப்பாற்றிட்டு கடவுளேன்னா காப்பாற்ற முடியாது. கடவுள் கூட உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. இப்படி இதை எரோனிமஸ் சொல்வார், உன்னை கேட்காம படைச்ச உன் கடவுள் உன்னை கேட்காம மீட்க முடியாது. அவர் உங்ககிட்ட ஆத்மாவை கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து உன் ஆத்மாவை உன்னை இல்லாமல் மீட்க விரும்பலை அவர். அதனால தான் கடவுள் நம்மக்கிட்ட கையேந்திட்டு நிற்கிறார். கடவுள் இப்படியெல்லாம் ஒரு சாமியார்களை வச்சு அங்கே ஒரு இறைவாக்கினன் இங்கே ஒரு ஆள் அப்படின்னு நிறைய ஊழியக்காரனை எழுப்பி பேச வைக்கிறாரு எதற்காக? நீ மனம் மாறணும். யார் வழியாவோ உனக்கு செய்தி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஆண்டவரை விட்டுட்டு பின்னாடி போகக்கூடாது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 3வது அதிகாரம் 6வது இறைவசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். பார்த்தீங்களா, மகன் என்னும் முறையில் கடவுளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. கடவுள் தான் குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிறார். ஆனால் இந்த குடும்பங்களின் மீது இருக்கிற அத்தாரிட்டியை யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னா, மகன்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? மகன் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த குடும்பத்திலேருந்து தான் தன்னுடைய மீட்பு திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாருங்க. தபக்குன்னு தனியாலாம் வந்து குதிச்சு செய்யலைங்க. ஒரு ஃபேமிலி ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு, அதுக்குள்ளே தன் மகனை வைக்கிறார். அப்போ குடும்பம் என்கிற அபிஷேகத்தின் வழியாக தான் இந்த குடும்பங்கள் மீட்கப்பட வேண்டும். அதனால தான் நீ குடும்பமாக கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் நினச்சிக்க கூடாது, இச்சைக்குரிய பாத்திரங்களாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவியை, உன்னுடைய பிள்ளைகளை நம்ம உலகத்தரமான அடையாளத்தில் வச்சு பார்க்கக்கூடாது. மனைவிமாரெல்லாம் கணவனை வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்கக்கூடாது. எப்போ கைகொட்டாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். மனைவியை வந்து ஒரு போதை பொருளை போல, ஒரு மோகத்திற்குரிய அடையாளமாய், இச்சைக்குரிய அடையாளமாய் பார்க்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற வேலைக்காரி மாதிரி பார்க்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி தான் வேலை செய்யணும். இந்த மன எண்ணங்களையெல்லாம் விட்டு வெளியில் வரணும். ஒரு நல்ல கிறிஸ்தவன் இந்த மாதிரியான அடிமைத்தனத்தின் எண்ணத்தை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன் வீட்டில் நீங்கள் சமைச்சு ஆண்கள் சமைக்கலாமே, நிறைய வீட்டில் செய்கிறாங்க, பாராட்டுக்கள், நிறைய பேர் நல்லா செய்கிறாங்க. கணவனுடைய தொழிலில் பெண்கள் உதவி செய்கிறாங்க, வெரி குட், வி அப்ரிஷியேட் தம். பிள்ளைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பெற்றோருடைய கஷ்டத்தில். நிறைய குடும்பங்கள் எடிஃபையிங் ஃபேமிலிஸ் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நல்ல ஒரு உதாரண குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த குடும்பம் என்கிற அமைப்பை கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் என்னென்னா, நம்ம எல்லாம் ஒன்றா மோட்சத்துக்கு போகணும். நல்லா ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க, மீட்பு என்பது தனிப்பட்டது அல்லங்க. தனிப்பட்ட ஒரு விஷயமா மீட்பு இருந்ததுன்னா, இயேசு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் வந்து செத்து போயிருப்பார். இஸ்ரேலில் நடந்த சம்பவம் இந்தியாவில் இருக்கிற உனக்கு எனக்கு அப்ளை ஆகுதுன்னா, மீட்பு என்பது அங்கே இருக்கிற ஒரு இனத்தை மட்டும் சார்ந்ததல்ல, ஒரு குடும்பத்தை சார்ந்ததல்ல, அது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சமூகத்தை சார்ந்தது. அதனால் ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களை மட்டுமே வச்சு யோசிக்கக்கூடாது. மீட்பு என்பது அது பொதுவானது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னா உன் குடும்பத்தையே யோசிக்கணும், அட்லீஸ்ட் உன் குடும்பத்தையாவது. அதை தாண்டி யோசிக்கிறது உங்களுடைய பெருமை. அதனால் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராயிருப்போம். எதை எதை பற்றி கொள்ளணுமா? துணிவு, எதிர்நோக்கு, ரெண்டையும் நம்ம பற்றி கொள்ளணும். சோத்துக்கு வழி இல்லைனோனையும் துணிவை விட்டுட்டு நம்ம போய் மண்டிக்கிட்டுடக்கூடாது தீமைக்கு முன்னாடி. துணிவையும் எதிர்நோக்கு, எவ்வளோ துன்பம் வந்தாலும் எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது, கடவுள் எனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நம்பணும். சாமியார்களை பார்த்தோன்னே பெருமையாக பார்க்குறோம், அப்பா ஃபாதர் இவர் அப்படின்னு சொல்கிறோம். வெரி குட். எதற்காக பார்க்குறீங்க? இவர் சாமியார் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறார். உண்மையாலுமே உலகத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னா கேன பயில்னா நாங்களாக தான் இருக்கணும். ஏன்னா உலகம் பார்க்குற ஒரு வாழ்வினுடைய அபிஷேகம் எங்ககிட்ட இல்லையே. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்னை காட் ஹாஸ் பிளஸ்ட் மீ வித் அ குட் லைஃப்ன்ட்டு என்னோட பேசி இருந்துட்டு போயிட்டார். அவர் சொன்ன அந்த வாசகம் எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, காட் ஹாஸ் பிளஸ்ட் மீ வித் அ குட் லைஃப். அப்புறம் அவர் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒரு மனைவி, ரெண்டு பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல வேலை இருந்துச்சு ஃபாதர், பிள்ளைகளை ஒரு உயர்வான ஸ்கூலில் படிக்க வச்சேன், எல்லாம் நல்லா நடந்துச்சு. அதனால் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சார். இப்போ மனைவி இறந்துட்டாங்க, கையில் 25,000 ரூபா பென்ஷன் வருது, ஒரு பிள்ளை அமெரிக்காவில், ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியாவில், ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா இருக்கிறாங்க. நான் உட்காந்து இவர் சொன்ன டெஃபினிஷனெல்லாம் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். காட் ஹாஸ் பிளஸ்ட் மீ வித் குட் லைஃப் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ரீசன்ஸ். என் பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு பொண்டாட்டி இல்லை, ஒரு பிள்ளை இல்லை, இன்றைக்கி சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, ஏன் இவ்வளோ சாப்பிட்டேன்னு கேட்க ஆள் இல்லை. ஒரு நேரம் நிறையா தின்னுபிட்டு நம்ம மூச்சு விட முடியாமல் உட்காந்தாலும் ஏன் இப்படி தின்னு கேட்க ஆள் கிடையாது. பட்டினியாக கிடந்தாலும் ஏன் இப்படி பட்டினியாக கிடக்குறீங்க இப்படி கேட்க ஆள் இல்லை. இங்கே உடனே அதுக்காக ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்க வேண்டாம். நிறைய பேர் கேட்குறாங்க, கேட்க ஆள் இல்லைன்னு. நான் சொல்கிறது வந்து தொடர்ச்சியாக நம்ம மேலே அக்கறையோட அந்த கணவன் மனைவி குடும்பம்ங்கிற உறவு இல்லைன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். பங்கு குருக்கள் நாங்கள்லாம் டைசிசன் பிரீஸ்ட்டு, நாங்களாம் வீட்டுக்குள்ளே செத்து கிடந்தோம்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் கதவை உடச்சி எட்டி பார்க்குறோம். இந்த சாமி பூசை வைக்க கூட காணோம், திட்டிட்டு திட்டுவான் முதல்ல. இந்த சாமியாரெலாம் ஒழுங்காக இல்லைங்க, அவங்கெல்லாம் இன்னும் முன்னாடி மாதிரி இல்லைங்க, அவங்களெல்லாம் ஒத்தைக்காமல் ஒன்றும் சரி வராது அப்படிலாம் திட்டிவிட்டு, இல்லையே ரெண்டு மூணு நாள் அப்படி வெளியில் வராமல் இருக்க மாட்டார், என்னன்னு எட்டி பார்த்தா அவர் கக்கூசில் பேர்னு கிடப்பார். அதுக்கப்புறம் போய் உடச்சி தூக்கி, என்னன்னாலும் நல்ல மனுஷன்தான், திட்டுனதெல்லாம் பேசியாச்சு. அப்புறம் வந்து என்ன இருந்தாலும் நல்ல மனுஷன், காலையில் 6 மணிக்கெலாம் வந்து பூசை வைப்பார், நீங்கள் என்ன இப்படி போயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் வாழ்க்கை. அப்போ பாருங்கள், அதுக்காக நாங்கள் கவலையெல்லாம் படலைங்க, அதுக்காக இப்போ சாமியார்கள்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டலாம் இல்லைங்க. அதாவது நாங்கள் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அப்போது எது வாழ்வு? டிஃபைன் த வேர்டு லைஃப். யூ ஹாவ் டு டிஃபைன் த வேர்டு லைஃப். வாழ்வுங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் டெஃபினிஷன் கொடுக்கணும். அப்போது டெஃபினிஷன் கொடுத்தா உனக்கு ஒரு டெஃபினிஷன், எனக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்க முடியாது. பைபிளின்படி வாழ்வு என்பது ஒரே டெஃபினிஷன் தான். ஏசுசாமி சொல்லிட்டு போயிட்டார், எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான். நாங்கள் அந்த டெஃபினிஷனை புரிஞ்சுக்கிட்டோம். வி ஃபீல் ஹாப்பி, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கிறத போல் தெரிஞ்சாலும் நிறைய குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் உண்டு. ஆண்டவர் அதுதான் சொல்லிட்டு இருக்கார், உன்னை நான் வந்து ரோசாப்பு படுக்கையில் வைக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, அதுக்கு மத்தியிலும் நீ ஆண்டவருடைய கிருபைகளை சுமந்து வருகிற மகனா மகளா இருக்கிறியா? அந்த இடத்துல அந்த குடும்பத்திற்கு வாழ்வென்கிற அபிஷேகத்தை கொடுக்குற அடையாளமாக நீ இருக்கிறியா? இல்லை உன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் உலகத்தில் நீ பிசாசுக்கு விற்கிற மகனா மகளா இருக்கிறியா? நிறைய பேர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேங்கிற பேரில் வித்துடுறாங்க. தே பிகம் ஆஃப் த வேர்ல்டு, குழந்தைகள் உலகத்தின் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க யாருக்கு வித்தாங்க? உலகத்துக்கிட்ட வித்துட்டாங்க. உலகம் யாரு? பிசாசு. அறிவை கொடுத்த, கையில் பணத்தை கொடுத்த, ஆண்டவர் யாருன்னு நீ சொல்லி கொடுக்காம ஒட்டிய மரம் தன் கனியில் இருந்து அறியப்படுங்க. சின்னதாக வைக்கும் போது தெரியாது, புள்ள சின்னதாக இருக்கும் போது நான் சொல்கிறதெல்லாம் பாடிச்சிங்க, ஆனால் வளர 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 அது சொன்னிச்சு இது இப்படித்தான்னுச்சு. அப்போ தான் நீங்கள் அழுவ ஆரம்பிச்சிங்க, ஐயோ என் புள்ள நான் நினைத்த மாதிரி இல்லையே, அது கனியாய் வெளிப்பட்ட போது கசப்பாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, அதனால் நம்ம இப்போ புலம்பி அள வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட மீண்டும் போய் அவரிடத்துல மன்றாடுங்க. இஸ்ரேல் மக்கள் தவறு செஞ்ச பிற்பாடு கடவுள் தண்டித்தார். அடுத்தது திருப்பி போய் அவங்க ஓடி போய் அவர்கிட்ட தான் மண்டிக்கிட்டாங்க. திருப்பி அவன் பாவம் பண்ணான், திருப்பி போய் மண்டிக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட தான் கையை வைத்தினாங்க. அவர் அவர்களை நெறிப்படுத்தினார், நன்மை செய்தார், அவர்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். அப்படியான் கடவுள் நமக்கு செய்வார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், வாழ்வு என்கிற அபிஷேகம் உலகத்தை சார்ந்தது நினச்சி உன் வீட்டுக்காரரையே பார்த்துக்கிட்டு புலம்பி புலம்பி உன் மனைவியே பார்த்து பார்த்து புலம்பி புலம்பி நரகத்துக்கு போயிடாதீங்க. அவங்க ஒரு கட்டத்து வரைக்கும் வந்தாங்களா, ஓகே, அதுக்கப்புறம் அவங்க செய்கிற தவறுகள் பாவங்கள் அவங்கள்ட்ட விட்டுடுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஓட பாருங்கள். யூ பிகம் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். உங்கள் பாத்திரத்தை ஆண்டவருடைய கிருபைகளால் நிரப்புங்க. நீ புலம்புவதை நிறுத்திட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே ஓடி வா. இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். யூதித் என்கிற ஒரு பெண்ணை நம்ம பைபிளில் பார்க்குறோம். கணவனை இழந்த பெண், புலம்பிக்கிட்டு அழகுள்ளவள், அவள் மேக்கப் போட்டவனையும் மிக அழகுள்ளவளாக அப்புறம் தான் ஓலையை பெற பார்க்க போனாங்க. அவள்கிட்ட நிறைய சொத்து இருந்துச்சு. அந்த மகள் என்ன செய்யலை, தன்னுடைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய அழகை வைத்துக்கொண்டு எவனை மயக்கலான்னு பார்க்கல. எல்லாத்தையும் கிளட்டி தூக்கி ஓரமாக வச்சுவிட்டு மொட்டை மாடியில் ஒரு கூரையை போட்டுக்கிட்டு அந்த அம்மா உட்காந்து கடவுளை துதிச்சு கொண்டு இருந்துச்சான். எதை குறித்தும் கவலை இல்லைங்க. ஐயோ இப்படி ஆகி போச்சே, கடவுளனை இப்படி விட்டுட்டாரு. பைபிளில் பார்க்குறமே 80 வயசான அண்ணால் வந்து உட்கார்ந்துருந்தாங்களே, வயசாகி போய் சிமியோன் பல வருஷமாக உட்கார்ந்துருந்தார். இப்போ இவங்கள்லாம் இப்போ எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஞானத்தை? தெய்வ பிள்ளைகளை, நம்மளுடைய ஆண்டவரை குறித்த நம்முடைய தேடல் மாறணும். நம்மளுடைய தேடல் நிறைவாக இருக்கிற போது, நீ ஆண்டவருக்குள்ளே நிறைவாக இருக்கிற போது, உன்னை சுற்றி நடக்கிற தீமைகள் எல்லாம் உன்னாலே நன்மையாய் மாறும். நாம் தீமையாக இருக்கிற போது நம்மளால் இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் தீமையாக தான் மாறிக்கொண்டு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், வாழ்வு என்பது அபிஷேகம். வாழ்க்கை, கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை என்பது அது ஒரு சிறப்பான பொக்கிஷம். கடவுள் அதை வாழச் சொல்லுகிற விதம் வித்தியாசமானது, உலகம் சொல்லுகிற விதம் வித்தியாசமானது. நீ எதை பிடித்து கொண்டாய்? ஸ்தேவானை முன்வைத்து பார். அவர் ஆண்டவருடைய முறையில் தன் வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிறார். நாளைக்கு நீ ஆண்டவரோடு இருப்பாயா? நான் ஆண்டவரோடு இருப்பேனா? சிந்திப்போம். ஆண்டவரோடு இருக்கிற வழிகளை நாம் அறிந்து செயல்பட ஆண்டவரே பலன்தாருங்கள் என்று மன்றாடுவோம். ஆமென்.
Si vous portez des lunettes ou des lentilles, vous devez voir ceci. Un médecin récompensé révèle une méthode naturelle stupéfiante pour retrouver la vision de 10 sur 10 avec laquelle vous êtes né en un temps record. Saviez-vous que les problèmes de vision n'ont absolument rien à voir avec vos yeux? Un lien choquant entre les yeux et le cerveau a été découvert par des chercheurs de Washington. Ces études montrent que vos yeux se détériorent d'année en année, même si vous portez des lunettes ou des lentilles, et ce parce qu'elles ne font rien pour améliorer la façon dont vos yeux interagissent avec le cerveau. Ce célèbre médecin suisse a été contraint de quitter son cabinet après avoir dévoilé un secret valant 1 milliard de livres. Il n'était pas censé connaître la véritable raison pour laquelle vous perdez la vue, et une astuce simple pour inverser vos problèmes de vision pendant votre sommeil, quel que soit votre âge ou votre état actuel. Et ça marche du tonnerre. Cette habitude secrète est tellement incroyable qu'elle a renvoyé toute l'industrie de l'ophtalmologie à sa planche à dessin et leur fait actuellement perdre des millions d'euros. 40 000 personnes l'ont déjà adopté et ont abandonné leurs lunettes en moins d'un mois. Cette astuce est si puissante parce qu'elle cible la seule cause fondamentale de la perte de vision. Arrêtez tout ce que vous êtes en train de faire et regardez la vidéo courte, gratuite et spéciale que ce médecin a créée. Rappelez-vous que cela n'a rien à voir avec les médicaments, la chirurgie ou les traitements coûteux et que cela fonctionne pour tous les types de problèmes de vision. Cataracte, rhinitopathie diabétique, dégénérescence maculaire, glaucome, vision floue, etc. Simon est un homme qui a consulté un ophtalmologiste il y a 7 mois. Son examen a révélé une grave cataracte et on lui a prescrit une opération. Mais peu après avoir découvert et commencé à pratiquer cette simple habitude, il n'en revenait pas de ses résultats. Un mois plus tard, il a décidé d'aller à nouveau chez l'ophtalmologiste. Et devinez quoi ? Son médecin n'a pas dit un mot sur la cataracte ou la chirurgie. Elisabeth portait des lunettes depuis 28 ans. Elle avait les yeux fatigués et flous. Sa vue semblait empirer. Elle avait essayé tous les remèdes connus, ce qui se traduisait par une perte d'argent supplémentaire. 2 semaines après avoir pratiqué cette habitude de 6 secondes, sa fatigue oculaire a disparu et sa concentration s'est améliorée. Regardez-la maintenant. Cliquez donc sur le lien ci-dessous et regardez la courte vidéo gratuite qui vous ouvrira les yeux, avant qu'elle ne disparaisse définitivement, pour voir si cela peut fonctionner pour vous aussi.
Cet incroyable appareil dentaire vous donne la tranquillité d'esprit pour seulement 88 euros. Les dentistes l'appellent la prochaine meilleure chose à une visite en cabinet. Son grattoir à tartre de haute technologie tourne jusqu'à 12 000 vibrations par minute, détruisant le tartre dentaire, la plaque, le tartre, les taches et plus encore. Y compris les taches de café et de tabac tenaces que les bandes blanches ne peuvent pas réparer. Il a été inventé par nécessité par un dentiste éminent mais frustré. Son père a développé une grave accumulation de plaques et a nécessité une intervention chirurgicale douloureuse, ce qui lui a coûté des milliers de dollars. C'est entre les visites qu'il a développé des dommages irréversibles aux dents et aux gencives, parce que le brossage et la soie dentaire seule ne suffisent pas à protéger contre l'accumulation de plaques, les taches et la gingivite. Son fils s'est rendu compte qu'il n'y avait pas de solution abordable à domicile pour vous garder en sécurité et en bonne santé entre les visites au bureau. Les seules options étaient les nettoyants commerciaux, mais ils coûtaient plus de 5000 euros et étaient trop volumineux pour l'auto-nettoyage. Des dentistes de tout le pays ont décidé de prendre les choses en main et ont développé une solution. Ils l'ont nommé Sonoshine, un nouveau nettoyeur de dents innovant conçu pour vous donner la tranquillité d'esprit entre les visites chez le dentiste. Il utilise une combinaison de technologies ultrasoniques et de matériaux en alliage de qualité chirurgicale, qui offre le même niveau d'efficacité et de facilité d'utilisation que les appareils commerciaux coûteux pour une simple fraction du coût. Il est sûr, étanche et portable. Vous pouvez donc l'apporter sous la douche et simplement le rincer pour le nettoyer avant de le recharger. Il est livré avec tout ce dont vous avez besoin dès la sortie de la boîte pour commencer, y compris des accessoires et un kit de charge. Pour se démarquer des contrefaçons bon marché, ce produit n'est pas disponible dans les magasins ou sur Amazon. C'est exclusivement via cette offre en ligne. Alors cliquez ci-dessous pour réclamer votre réduction. Les dentistes, les hygiénistes et les blogueurs ont déjà fait le pas. Après 10 ans en tant qu'hygiéniste, Jenny était ravie de prendre sa retraite l'année dernière. Elle a nettoyé les dents de sa mère car elle était mal à l'aise de voir des dentistes en personne. Le seul problème était que Jenny n'avait plus accès aux outils commerciaux et ne pouvait pas se permettre de dépenser des milliers d'euros. Mais avec Sonoshine, elle a pu obtenir des résultats professionnels à la maison pour moins de 100 euros et même en acheter deux pour ses sœurs grâce à la remise groupée. Cela permet également d'économiser de l'argent à long terme, car vous n'avez pas besoin d'aller chez le dentiste autant lorsque vous pouvez obtenir un nettoyage de qualité professionnelle à la maison. Que vous enleviez la plaque, décomposiez les taches pour blanchir ou luttiez contre les maladies, vous pouvez le retourner dans les 90 jours pour un remboursement complet s'il ne fonctionne pas comme prévu. Aucune question posée. Les fondateurs voulaient maintenir le prix bas et abordable afin que tout le monde puisse en acheter un. Après tout, si les patients sont en meilleure santé, ils peuvent en voir davantage chaque jour. C'était gagnant-gagnant pour tout le monde, sauf les grandes sociétés pharmaceutiques, qui perdaient des parts de marché depuis que Sonoshine est devenu viral sur les réseaux sociaux l'année dernière. Ils ont proposé aux fondateurs 10 millions d'euros à vendre, mais ils ont rejeté leur offre. Le profit n'a jamais été leur motivation. Depuis son lancement l'année dernière, ils ont vendu plus de 2 millions d'appareils dans le monde entier. Le prix régulier de Sonoshine est de 88 euros. Mais grâce à cette promotion spéciale, vous pouvez obtenir une réduction exclusive de 50% et le commander pour seulement 48 euros en cliquant sur le lien ci-dessous. Vous voulez mon conseil? Si vous ou un être cher vous souciez de vos dents et êtes prêt à agir, cliquez sur le bouton ci-dessous pour obtenir 50% de réduction sur votre achat. Il s'agit d'une opportunité à durée limitée jusqu'à épuisement des stocks et le prix est susceptible d'augmenter à tout moment. Alors pourquoi risquer d'acheter au prix fort demain alors que vous pouvez acheter avec une garantie aujourd'hui? Cliquez sur le lien ci-dessous pour visiter le site officiel et réclamer votre réduction ou risquer de payer le prix fort demain.
நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய் உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன் இறைவா மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய்